கீர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே, இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 28.
எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். நம்முடைய சைவ உலகுக்கு அறிவுபூர்வமான தத்துவ ஞானத்தை வகைப்படுத்தி தந்தவராகிய நம்முடைய ஞானகுரு மெய்கண்டதேவருடைய திருவடிகளை உச்சிமேல் சுட்டி உவக்கின்றேன். நாம் எல்லோரும் தத்துவ ஞானத்தை எளிமையாய் விளங்குவதற்காக உண்மை விளக்கம் என்ற நூலை ஆக்கி தந்து நமக்கு தத்துவ அறிமுகம் செய்து வைத்தவராகிய வனவாசகம் கடந்த தேவர் திருவடிகளை போற்றி மகிழ்கின்றேன். தற்பொழுது நாம் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய திருவருப்பயன் என்கின்ற நூலினுடைய பேராசிரியர் உமாபதி சிவாச்சாரியார் அடிகளை நாம் எல்லோருமாக போற்றி மகிழ்கின்றோம். இந்த இரண்டு நூல்களுக்கும் உரை செய்து நமக்கு வழிகாட்டுகின்ற காட்டிய ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் திருவடிகளுக்கும் சைவ பெரியார் சிவபாத சுந்தரனார் திருவடிகளுக்கும் நம் அனைவருடைய வணக்கத்தையும் சமர்ப்பித்து இன்றைய வகுப்புக்குள்ளே நுழையலாம் என்று நினைக்கிறேன். ஏற்கனவே பலதரம் பார்த்த செய்திகளைத்தான் திருப்பி ஒரு தரம் ஒரு வணக்க உரையாக சொல்ல நினைக்கிறேன். இந்த நூலினுடைய ஆசிரியர் தில்லைவாளந்தனர்களுள் ஒருவராக இருந்த உமாபதி சிவாச்சாரியார் என்கின்ற பெருமகனார் தன்னுடைய ஞான குருவாக மறைஞான சம்பந்தரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிகாட்டுதலிலே ஞான மார்க்கத்திலே நடைபயில கிரியா மார்க்கத்திலே இருந்தவர் ஞான மார்க்கத்திலே நடைபயில தொடங்குகிறார். அப்படி தொடங்கிய அவர் அதனுடைய உச்சநிலை எய்தி இறைவனுடைய முழுக்கருணை பெற்று பல அற்புதங்களை எல்லாம் செய்தார் என்று அறிகிறோம். சைவ சித்தாந்த நூல்கள் 14 8 நூல்களை ஆக்கிய பெருமை அவருக்குரியது. அந்த 8 நூல்களையும் சித்தாந்த அட்டகம் என்று சைவ உலகம் போற்றி மகிழ்கின்றது. அந்த உமாபதி சிவாச்சாரியார் ஆக்கப்பட்ட நூல்தான் நாம் படித்து கொண்டிருக்கிற திருவருட்பயன் என்கின்ற நூல். அந்த நூலை விநாயகர் வணக்கத்தோடு ஆரம்பிக்கிறார். நற்குஞ்சரக்கன்று நன்னீர் கலைஞானம் கற்கும் சரக்கன்று கான் என்று காப்பிச்செயலோடு ஆரம்பிக்கிறார். குரட்பா வடிவிலே அமைந்த நூலாக இந்த நூல் இருக்கிறது. 10 அதிகாரங்களை அமைத்து ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 குறள்களாக 100 குறள்களை வள்ளுவருடைய வழி நின்று உமாபதி சிவாச்சாரியார் அமைத்துக் கொள்கிறார். அதிலே அந்த நூலை பற்றி விளக்கம் எழுதுகிற பொழுது திருவருள் என்பதிலே 5 அதிகாரமும் பயன் என்பதாக 5 அதிகாரமும் வருவதாக உரையாசிரியர்கள் சொல்லி நமக்கு அந்த உண்மையை தெரியப்படுத்துகிறார்கள். அந்த திருவருள் என்ற பகுதியிலே இருக்கக்கூடிய 3 அதிகாரத்திலே நாம் இப்பொழுது நிலை கொண்டு நிற்கிறோம். 1 அதிகாரத்திலே நாம் உள்பொருள் என்று நம்முடைய சைவ சித்தாந்தம் போற்றுகின்ற பதி பசு பாசம் என்கின்ற அந்த அடிப்படை வரிசை பற்றி முதலிலே இறைவன் பற்றிய சில செய்திகளை உமாபதி சிவாச்சாரியார் பதிவாக்குகிறார். அந்த அதிகாரத்துக்கு பதி முதுநிலை என்று பெயரிடுகிறார். அதற்கடுத்ததாக அந்த வரிசையின்படி பசு பற்றி விவரம் சொல்லுகிறார். அதனுடைய பசு எல்லையற்றது என்கின்ற அந்த செய்தியையும் குறிப்பிடத்தக்கதாக உயிர் அவை நிலை என்று பன்மை நோக்கி அந்த அதிகாரத்துக்கு தலைப்பிடுகிறார். 3 அதிகாரமாக இப்பொழுது நாங்கள் படித்து கொண்டிருக்கிறது மலம் பற்றிய செய்தி. அந்த மலங்களில் 3 வகுக்கப்படுகிறது என்பதை நாங்கள் ஏற்கனவே படித்திருக்கிறோம். ஆணவம் கண்மம் மாயை என்று 3 மலங்கள். இந்த 3 மலமுமே உள்பொருள்கள் என்றுதான் சைவ சித்தாந்தம் போற்றுகிறது. இந்த 3 ஆணவ மலத்தைத்தான் மூலமலம் என்று சொல்கிறார்கள். அதுதான் மற்றைய மலங்களை கொண்டு வந்து ஆன்மாவோடு பொறுத்து விக்கிறது என்பது சைவ சித்தாந்தம் சொல்லுகிற செய்தி. அந்த அடிப்படையிலே மூன்றாவதாக மலம் பற்றி சொல்ல தலைப்பட்ட உமாபதி சிவாச்சாரியார் அந்த அதிகாரத்திற்கு ஆணவ மலம் மூலமலமாக இருக்கிற காரணத்தினால் அதனுடைய பெயரையே இடுகிறார். இருள் மல நிலை என்று பெயரிடுகிறார். இருள் மலம் என்பது ஆணவத்தை சுட்டுகிற பெயர். அப்படியானால் ஆணவத்தை பற்றி மட்டும்தான் இந்த அதிகாரம் சொல்கிறதா என்றால் இல்லை. ஆணவத்தை பற்றி பல செய்திகளை சொல்லி அதனோடு தொடர்பு பட்ட கண்மம் மாயை என்கின்ற செய்திகளையும் வகுத்து சொல்வதாக இந்த குறள்கள் அமைகின்றன என்பது பற்றி நாம் இயலவே பார்த்திருக்கிறோம். அந்த சக்திகளை உடையது அனாதியே ஆன்மாவோடு இணைந்து நிற்கின்ற ஒன்று என்பது போன்ற பல செய்திகளை அவர் ஏழு குறள்களிலே சொன்னார். இப்பொழுது நாம் எட்டாவது குறளிலே நிற்கிறோம் என்று என்னுடைய மனநினைப்பு. அது சரியாக இருந்தால் அந்த எந்த இடத்திலே நிற்கிறோம் என்பதை ஒரு வார்த்தை எனக்கு சொல்லிவிட்டு நீங்கள் தொடருங்கள்.
ஐயா, ஒன்பதாவது குறள்ல இருக்கோம் ஐயா. ஒன்பதாவது குறள்ல பாதி படிச்சிட்டோம் ஐயா. உரை
ஒன்பதுக்கு போயிட்டோமா?
ஒரு பக்கம் படிச்சிட்டோம் ஒன்பதாவது குறள்.
சரி சரி, எந்த பக்கம்? அது உங்களோட புஸ்தகம் வேற.
ஆமா, நான் வந்து இது வரைக்கும் வாக்கு வரைக்கும் முடிச்சிட்டோமே. நான் ஒரு வாட்டி படிச்சுட்டோம் அது வரைக்கும். அந்த
சும்மா ஒரு தரம் வாசிங்க, எனக்கு நினைப்பூட்டலுக்கா.
குறள் 29 மூன்றாம் அதிகாரம். ஒன்று மிகினும் ஒளி கவராதே உள்ளம் என்றும் அகலாது இருள். கொண்டு கூட்டும் முறை, உள்ளம் ஒன்று மிகினும் ஒளி கவராதே இருள் என்றும் அகலாது. பதவுரை, உள்ளம் ஆன்மாவானது ஒன்று மிகினும் ஒளி கவராதேன். மாயையினால் உண்டாகிய உடம்பு முதலியவை கிடைத்த காலத்திலும் அறிவை பெறமாட்டாதாயின் இருள் என்றும் அகலாது. ஆணவமயக்கம் ஒரு காலமும் அதை விட்டு நீங்காது. உரைக்குறிப்பு: ஆன்மா முத்தியில் ஆணவத்தின் நின்று நீங்குகிறது. ஆதலால் மாயையினுடைய சார்பினால் அது அறிவை பெறும் என்பது கருத்து. மாயை மாயை கொடு மலமழிப்பன் முன்னோன் என்றார் பிறரும். மாயை மா கூட்டல் யா. மா என்பது ஒடுங்குதல், யா என்பது விரிதல். அகுதாவது தத்துவங்கள் தன்னில் ஒடுங்குதற்கும் தன்னில் நின்று தோன்றுதற்கும் முதற்காரணமாயுள்ள பொருள் என்பது. மாயையானது சுத்தமாயை அசுத்தமாயை என இருவகைப்படும். சுத்தமாயையுடைய மேற்கோள்: மலக்கண்மமுடையோர் வாழுதற்கு இடம் ஆகாமையாலும் இன்பத்தையே கொடுத்தலாலும் சுத்தமாயை எனப்பட்டது. சுத்தமாயைக்கு மாமாயை, விந்து, குண்டலினி, குடிலை என்னும் பெயர்கள் உண்டு. அசுத்தமாயைக்கு அதோமாயை, மோகினி என்னும் பெயர்கள் உண்டு. சுத்தமாயையிலிருந்து வாக்கும் கலையும் சுத்த தத்துவங்களும் தோன்றும். வாக்காவது எழுத்துளிகளின் வடிவினதாய் அபரஞானத்தை கொடுப்பது. இது தூல வைகரி, சூக்கும வைகரி, மத்திமை, பைசந்தி, சூக்குமை என ஐவகைப்படும். இவற்றுள் தூல வைகரி பிறர் செவிக்கு கேட்பது, சூக்கும வைகரி தன் செவிக்கு மாத்திரம் கேட்பது, மத்திமை செவிக்கு எட்டாததாய் சூக்குமமாய் அட்சரங்கள் பிரிந்து தோன்ற வருவது. இவை மூன்றும் சவிகற்ப ஞானத்திற்கு ஏதுவாவன. பைசந்தியானது அக்கரங்கள் பிரிந்து தோன்றாது நிர்விகற்ப ஞானத்திற்கு ஏதுவானது. சூக்குமையானது ஞான ஒளியாய் ஏனைய வாக்குகள் தோன்றுவதற்கு காரணமாய் அழிவற்றதாய் உள்ளது. வாக்கிலிருந்து சத்த பிரபஞ்சங்கள் தோன்றும். சத்த பிரபஞ்சங்களாவன அகரம் முதலிய 51 அக்கரங்களும் பிரணவம் முதலிய 81 பதங்களும் ஈசானம் முதலிய 11 மந்திரங்களுமாம். இதோடு நிறுத்தினோம்.
இதுல நாம் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. சுத்தமாயிலிருந்து வாக்கும் கலையும் சுத்த தத்துவங்களும் தோன்றும். வாக்காவது எழுத்தொழிகளின் வடிவினதாய் அவரஞானத்தை கொடுப்பது. இந்த வாக்கு சம்பந்தமாக அவர்கள் சொல்லுகிற சில விஷயங்களை நாம் கவனித்து விட்டு மேலே செல்ல வேண்டும். இந்த வாக்கு என்பது அவரஞானம். அபரஞானம் பரஞானம் என்று ஞானம் இரண்டாக வகுக்கப்படுகிறது. அபரஞானம் என்பது உலகியல் சார்ந்த அறிவு, பரஞானம் என்பது இறை சார்ந்த அறிவு என்று வகுத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த வாக்கிலே இருந்து தோன்றுகிற சப்தங்கள் அபரஞானத்திற்கு மூலமாக இருக்கின்றன என்பதை சுட்டுகிறார். பிடித்தொழிகளின் வடிவினதாய் அபரஞானத்தை கொடுப்பது என்பது அவருடைய கருத்து. இந்த அபரஞானத்தை கொடுக்கிற வாக்குத்தான் வைகரி, சூக்கும வைகரி, மத்திமை, பைசந்தி, சூக்குமை என ஐவகைப்படுகிறது. இவற்றுள் தூள வைகரி பிறர் செவிக்கு கேட்பது, சூக்குமை வைகரி தன் செவிக்கு மட்டும் கேட்பது, அதை பற்றி நாங்கள் படித்து விட்டோம். மத்திமை செவிக்கு எட்டாததாய் சூக்குமமாய் அச்சரங்களாய் அச்சரங்கள் பிரிந்து தோன்ற வருவது, இவைகள் மூன்றும் சவிகற்ப ஞானத்துக்கு ஏதுவாவன. பிறகு இந்த ஞானத்தை பரஞானம் அபரஞானம் என்று பிரித்தவர்கள் பிறகு சவிகற்ப ஞானம் நிர்விகற்ப ஞானம் என்று இரண்டாக பிரிக்கிறார்கள். சவிகற்ப ஞானம் என்றால் நிர்விகற்ப ஞானம் என்பது பிரிவின்றி தோன்றுகிற அறிவு, சவிகற்ப ஞானம் என்பது பிரிந்து தோன்றுகிற அறிவு, அதுதான் உண்மையான அறிவு விருத்திக்கு காரணமாக அமைகிறது என்று அந்த ஞானத்தை பிரிக்கிறார்கள். ஆகவே இந்த பரஞானம் என்று நான் சொன்னதற்கு காரணம் அபரஞானம்தான் இந்த வாக்கிலே இருந்து கிளம்புகிறது என்று உரையாசிரியர் சொல்லுகிறார். அதாவது நாங்கள் சொல்லுகிற சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி, தூள வைகரி என்கின்ற அந்த வைகரி வாக்குகள் எல்லாம் பரஞானத்துக்கு காரணமாக அபரஞானத்துக்கு காரணமாக இருப்பவை. மோகனா அவர்கள் சென்ற வகுப்பிலே கேட்ட கேள்வி பற்றிய ஒரு எண்ணத்தை இப்பொழுது நான் ஆரம்பத்திலே பகிர்ந்து கொண்டேன். அதாவது அவர்கள் பூத தோற்றத்திலே ஆகாயம், அதற்கு பிறகு காற்று, அதற்கு பிறகுதான் நெருப்பு, ஆனால் நாங்கள் இங்கே ஒளிதான் ஒளியாக மாறுகிறது என்று நாங்கள் இங்கே வாக்கிலே படிக்கிறோம், அது பொருத்தமா என்று கேட்டார்கள். கேள்வி நியாயபூர்வமான நல்ல கேள்வி. அது பற்றி இரண்டு நாட்களாக மனதுக்குள்ளே எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. அப்போ அதை பற்றிய ஒரு எண்ணத்தை தான் நான் வகுப்பினுடைய தொடக்கத்திலே மோகனாவோடு பகிர்ந்து கொண்டேன். ஆகாயத்திலே ஆகாய பூதத்திலே இருந்து வருகிற விடயம் எங்களுக்கு தெரியும், அது சப்தம் மட்டும்தான், அதிலே அப்படித்தான் நாங்கள் சொல்லுகிறோம். பிறகு காற்றாகிற பொழுது சப்தம் ஸ்பரிசம் என்கின்ற ரெண்டும் வருகிறது. நெருப்பாகிற பொழுது சப்தம் ஸ்பரிசம் அதற்கு பிறகு ரூபம் என்கின்ற மூன்றும் வருகிறது. இப்பொழுது வாக்கு அமைப்பிலே ஒளி ஒளியாகிறது என்று சொல்கிற பொழுது ஒளியிலே நாங்கள் சொல்லுகிற அந்த ஆகாயம் என்கின்ற முதல் பூதத்திலே ஒளி இல்லை, அங்கே தனியே சப்தம் மட்டும்தான் இருக்கிறது. ஆகாய பூதத்துக்கு ஒரு குணம்தான், அங்கே ஒளி இல்லை. அடுத்ததாக வருகிற காற்றிலே ஒளி ஒளியும் அதற்கு பிறகு ஸ்பரிசமும் இருக்கிறது. நெருப்பிலே தான் ஒளியும் ஸ்பரிசமும் ரூபமும் வருகிறது. ஆகவே ஒளியிலே இருந்துதான் ஒளி வெளி புறப்பட முடியும். ஏனென்றால் அங்கேதான் மூன்றும் கலந்திருக்கிற நிலை. ஆகாய பூதத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒளி மட்டும்தான் இருக்கிறது, அது ஒளியாக மாற முடியாது. ஆகவே இந்த மூன்றும் கலந்ததிலே இருக்கிறதாகிய அந்த ஒளியைத்தான் நாங்கள் அதனுடைய ஒளியைத்தான் நாங்கள் சவுண்டை சரிவாக்குகிற பொழுது அந்த ஒளியாக்குகிறோம், அதிலே இருந்து பூதங்கள் அந்த வாக்குகள் விரிகின்றன என்று கொள்வது பொருத்தம் என்று கொண்டேன். எனக்கு இதை இப்பொழுது படித்த பொழுது வருகிற எண்ணம், இதை கூட அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் அபரஞானத்திற்கு காரணம் என்றால் நான் நினைக்கிறேன் ஆகாயத்திலே இருப்பதான ஒளி பரஞானத்துக்கு காரணமானதாக இருக்கக்கூடும். நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன், உங்களோடு சேர்ந்துதான் நானும் படிக்கிறேன், சில விஷயங்கள் முன்தெரிந்து கொண்டவன் என்ற வகையிலே சொல்லுகிறேன். ஆகவே உங்களுடைய கேள்விகளாலே வருகிற எண்ணங்களை பதிவு செய்கிறேன். இதையெல்லாம் நிச்சயிக்கப்பட்ட முடிவுகள் அல்ல, என்னுடைய ஊகங்கள், அதை வைத்துக்கொண்டு நீங்களும் சிந்திக்கலாம் என்பதற்காக இதை சொன்னேன். ஆகவே அபரஞானத்துக்கு காரணமாக இந்த வாக்குகள் பிறக்கின்றன. அதிலே நிர்விகற்ப ஞானத்துக்கும் சவிகற்ப ஞானத்துக்குமாக பிறக்கிற வாக்கமைப்புகள் சொல்லியிருக்கிறார். இதுவரையும் நாங்கள் படித்திருக்கிறோம், இனி தொடர்ந்து படிக்க வேண்டும். ஒன்றையை புரிந்து கொள்ளுங்கள், மாயை நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. இந்த இடத்திலே தான் மாயை அறிமுகப்படுத்தப்படுகிறது. மாயையினுடைய வேலை என்னவென்று கேட்டால், ஆணவத்தினுடைய வலியை குறைக்க செய்வது மாயையினுடைய வேலை என்பதை படிக்கிறோம். மாயை என்ன செய்ய, மாயையும் ஒரு மலமும் மலமாகவும் கருதப்படுகிறது. அதே நேரத்திலே மலத்தை நீக்குகிற மலமாகவும் கருதப்படுகிறது. அதனால் அதனை திரோதானம் என்று சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள். அப்போ அதற்கு அவர்கள் சொல்லுகிற உதாரணம் நாங்கள் படித்தோம், விடி விடிவாம் அளவும் விளக்கு, விடுகிற வரைக்கும் ஆணவத்தினுடைய முழு வன்மை நீங்கி இறை ஒளி வரும் வரைக்கும் இது சிறிது ஒளியாக இருந்து ஆன்மாவுக்கு சிற்றறிவை கொடுத்து ஆன்மாவை வழிப்படுத்தும். அதுதான் மாயையினுடைய வேலை என்று படிக்கிறோம். அந்த மாயை அறிமுகப்படுத்துகிற பொருள்படுது அது என்ன செய்கிறது என்றால், அதிலே இருந்துதான் தத்துவங்கள் விரிகின்றன, பிறகு தத்துவங்கள் ஒடுங்குகின்றன. இது ரெண்டும் நாம் ஏற்கனவே பார்த்தோம். தத்துவங்கள் அதுதான் இந்த மா யா என்று ரெண்டாக பிரித்து விரிதல் ஒடுங்குதல் என்று அதை வகுத்துக் கொள்கிறார்கள். அப்படி தத்துவங்கள் விரிகிற பொழுது ஆரம்பத்திலே அந்த மாயை இரண்டு கூறுகளாக்கப்படுகிறது. சுத்த மாயை அசுத்த மாயை என மாயை இரண்டு கூறுகளாக்கப்படுகிறது. இரண்டு கூறுகளே தவிர இரண்டு மாயைகள் அல்ல. இது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இந்த புதிதாக வந்திருக்கக்கூடிய மாணவர்கள், கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்காக சொல்லுகிறேன், மாயை ஒன்றேதான் இரண்டு கூறுகளாக்கப்பட்டு பேசப்படுகிறதே தவிர மாயை இரண்டு மாயை அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு அவர்கள் சொல்லுகிற உதாரணம் குண்டுமணி என்கின்ற அந்த விதையை சொல்வார்கள். அதை எடுத்து பார்த்தால் ஒரு பக்கம் சிவப்பாகவும் ஒரு பக்கம் கருப்பாகவும் இருக்கும். ஆனால் அது ஒரே விதையாகத்தான் கருதப்படும். அதுபோலத்தான் மாயையினுடைய ஒரு கூறு மலமற்ற மலத்தின் பாதிப்பில்லாத ஆன்மாக்களுக்கும் இன்ப அனுபவங்களுக்குமாக அமைந்தது என்று இவர் சொல்லுகிறார். மறுகூறு மற்ற மலத்தோடு தொடர்புபட்ட ஆன்மாக்களினுடைய அனுபவங்களுக்கு வருகிற பகுதி என்று பிரித்துக் கொள்கிறார்கள். அதனால்தான் சுத்தமாயே அசுத்தமாயே என்று பிரித்துக் கொள்கிறார்கள். சுத்தமாயையிலே இருந்து தோன்றுகிற விடயங்கள் சப்த பிரபஞ்சம் அர்த்த பிரபஞ்சம் என்று பிரபஞ்ச இருவகை பிரபஞ்சங்கள் இந்த சுத்தமாயையிலே இருந்து தோன்றுகின்றன. அர்த்தம் என்பது பொருட்பிரபஞ்சம், அதனோட தொடர்பாக அழகாக சொல்வார் சப்த பிரபஞ்சமும் பொருட்பிரபஞ்சமும், இந்த ரெண்டு பிரபஞ்சங்களும் அதிலே இருந்து தோன்றுகிறது என்கிறார்கள். அதிலிருந்து தோன்றுகிற அடிப்படை சொல்லுகிற பொழுது இந்த சுத்தமாயிலே சொல்லுகிற பொழுது ஒன்று வாக்கு பிறக்கும், வாக்கினுடைய தோற்றத்தையும் சொல்லி அதற்கு பிறகு கலை தத்துவம் புவனம் என்கின்ற அந்த மூன்றையும் சொல்கிறார்கள். அப்படி சொல்கிற பொழுது வாக்கு என்பது சப்த பிரபஞ்சமாகவும் கலை புவனம் தத்துவம் என்பவை பொருட்பிரபஞ்சங்களாகவும் விரிகின்றன என்று நமக்கு விளக்கம் சொல்கிறார்கள். அதிலே தான் இந்த வாக்கு விரிகிற விவரத்தை தான் இப்பொழுது நாங்கள் படித்திருக்கிறோம். அது எப்படி சூக்குமையிலே ஒளியாகி பிறகு பைசந்தியிலே ஒளியாகி பிரிவற்ற ஒளியாகி மத்திமையிலே பிரிவுபட்ட அச்சரங்களாய் பிரிவுபட்ட ஒளியாகி பிறகு சூக்கும வைகரியிலே அது வெளிப்பட தயாராகி தூள வைகரியிலே ஓசையாக அர்த்தம் தருகிற பொருள் தருகிற ஓசையாக வெளிப்படுகிறது என்று படித்தோம். இப்பொழுது நம்முடைய வகுப்பினுடைய ஆரம்பத்திலே ராஜேந்திரன் ஐயா அவர்கள் ஒரு செய்தி சொன்னார். இவையெல்லாம் பதிவாக்கப்பட வேண்டிய செய்திகள். அவர் இந்த இணையத்திலே தேடிய பொழுது ஒளி ஒளியாகும் என்ற செய்தியை விஞ்ஞானிகள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்றும், அதனை முதல் கண்டுபிடித்த 1999 தான் ஒரு விஞ்ஞானி கண்டுபிடித்தார் என்றும் பதிவாக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை சொன்னார். நம்முடைய மூதாதையர்கள் எப்பேற்பட்ட அறிஞர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இதெல்லாம் நமக்கு மகிழ்வு தருகிற செய்திகள். விஞ்ஞான உலகத்திலே ஒளி ஒளியாகும் என்பது 1999 தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. 1999 நம்மவர்கள் இதை எப்பொழுது சொல்லியிருக்கிறார்கள் என்று நினைக்கிற பொழுது நம்மளுடைய அறிவு தேடல், அது நம்முடைய பெரியவர்கள் வித்தையாக தேடவில்லை, அவர்கள் தத்துவமாக தேடினபடியால் அவர்களுக்கு பல விஷயங்கள் தரிசனமாகி இருக்கிறது என்ற உண்மையை நாம் கண்டுகொள்கிறோம். ஆகவே இந்த ரெண்டையும் பிரிக்கிறார்கள். அந்த வாக்கை பற்றி பிரிக்கிற பொழுது மந்திரம் பதம் வண்ணம் என்று பிரிக்கிறார்கள். வண்ணம் என்பது அட்சரங்கள், பதம் என்பது அச்சரங்களின் ஓரிரு அச்சரங்களின் கூட்டு, மந்திரம் என்பது பல பதங்களினுடைய கூட்டு என்று பிரிக்கிறார்கள். அதிலே வண்ணம் 51 அச்சரங்கள் 51 என்ற வடமொழியிலே அச்சரங்கள் 51 என்றுதான் வகுக்கப்படுகின்றன. இதை சொன்னாலும் இனி சண்டைக்கு வந்து விடுவார்கள், அப்போ வடமொழிதானா தமிழ் மொழி இல்லையா என்று. அந்த பெரிய பிரச்சனைகள் எல்லாம் அவர்களுக்கு இல்லாதபடியார் அவர்கள் உள்ளதை சொல்கிறார்கள் என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 51 அச்சரங்கள், பிறகு 81 பதங்கள், பிறகு 11 மந்திரங்கள் என்று மந்திரங்களை பிரித்து வாக்கினுடைய மூல ரூபங்களாக இவற்றை கொள்கிறார்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரை படித்திருக்கிறோம், இனி மேலே தொடரும்.
கலையானது சிவசக்தியால் அதிட்டிக்கப்பட்டு ஏனைய பிரபஞ்சங்களை தாங்கி நிற்பது. இவற்றை அதிட்டிக்கும் சக்தியானது தொழில் வேறுபாட்டால் நிவிற்த்தி, பிரதிட்டை, வித்தை, சாந்தி, சாந்தியதீதை என 5 பெயர்களை பெறும்.
திருப்பி படிங்க இவ்வளத்தையும்.
கலையானது சிவசக்தியால் அதிட்டிக்கப்பட்டு ஏனைய பிரபஞ்சங்களை தாங்கி நிற்பது.
இதிலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, நாங்கள் வித்யா தத்துவம் படிக்கிற பொழுதும் ஒரு கலை என்ற ஒன்றை படிக்கிறோம். காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்று படிக்கிறோம். அந்த கலை அல்ல இது, அதை முதல் புரிந்து கொள்ளுங்கள். என்றால் ஒரே சொற்பிரயோகங்கள் பிரயோகிக்கப்படுகிற பொழுது வாய்ப்பு இருக்கிறது. இங்கே சொல்லப்பட்ட கலை சுத்தமாயிலே இருக்கக்கூடிய பொருட்பிரபஞ்சத்தை வகுக்கிற பொழுது அவர்கள் சொன்ன கலை, அதாவது கலை புவனம் தத்துவம் என்று பொருட்பிரபஞ்சம் விரியும் என்கிறார்கள். அதிலே இந்த கலை என்றால் என்ன, பொருட்பிரபஞ்சத்தினுடைய மூலமாக இருக்கக்கூடிய கலை பற்றி சொல்லுகிறார்கள். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார்.
கலையானது சிவசக்தியால் அதிட்டிக்கப்பட்டு ஏனைய பிரபஞ்சங்களை தாங்கி நிற்பது.
சிவசக்தி என்கிற பொழுது சிவத்தினுடைய சக்தி என்று நாம் அதை பொருள வேண்டும். அது என்ன செய்யும் என்றால் இந்த கலை என்ற பகுதி அது சுத்த தத்துவத்தினுடைய ஒரு ஒரு கூறு. அந்த கூரை சிவசக்தி அதிட்டிக்குமா, கலை என்கின்ற அந்த கூறினை சிவசக்தி அதட்டித்தல் என்பது பற்றி நாங்கள் படித்திருக்கிறோம். அது அது எப்படி அதை உட்புகுந்து அதை இயக்குவது என்பதுதான் அதற்கு அர்த்தம். அதை அதட்டித்து தொடர்ந்து படியுங்கள். கலையானது
சிவசக்தியால் அதட்டிக்கப்பட்டு ஏனைய பிரபஞ்சங்களை தாங்கி நிற்பது.
ஏனைய பிரபஞ்சங்களை தாங்கி நிற்கும், சொற்பிரபஞ்சம், பொருட்பிரபஞ்சம் என்று வரக்கூடியதாகிய எல்லா பிரபஞ்சங்களையும் இந்த கலைதான் தாங்கி நிற்கிறது என்கிறார். அதற்கான சக்தி அந்த கலை என்ற பகுதிக்கு அதற்கான சக்தி சிவசக்தியிடமிருந்து வருகிறது. இவையெல்லாம் இந்த புள்ளியிட்டு நாம் எழுதி நினைத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்கள்.
இவற்றை அதிட்டிக்கும் சக்தியானது தொழில் வேறுபாட்டால் நிவிற்த்தி, பிரதிட்டை, வித்தை, சாந்தி, சாந்தியதீதை என 5 பெயர்களை பெறும்.
இதிலே இவற்றை என்று தொடங்குகிறார். இவற்றை என்றால் அவற்றை நாங்கள் முதல் வரியிலே படிக்கிறோம். கலையை சிவசக்தி அதிட்டித்து ஏனைய பிரபஞ்சங்களை தாங்கி நிற்கும் என்று படித்தோம். இவற்றை என்றால் இந்த ஏனைய பிரபஞ்சங்களை தாங்குகிற பொழுது இந்த கலை வேறு வேறு பெயர்கள் கொள்கிறது என்கிறார். அந்த வரியை படியுங்கள்.
இவற்றை அதிட்டிக்கும் சக்தியானது தொழில் வேறுபாட்டால் நிவிற்த்தி, பிரதிட்டை, வித்தை, சாந்தி, சாந்தியதீதை என 5 பெயர்களை பெறும்.
நாங்கள் உண்மை விளக்கத்திலே பெற்றுக்கொள்ளாத புது அறிவுகளை இங்கே பெற ஆரம்பிக்கிறோம். இந்த கலை பற்றி நாம் அதிகம் உண்மை விளக்கத்திலே படிக்கவில்லை. இவர் அதை விரிவாக சொல்ல தொடங்குகிறார். இந்த கலையிலே என்ன நடக்கிறது என்று கேட்டால் சிவசக்தி அதை அதிட்டித்து பிரபஞ்சங்களை தாங்குகிறது. அப்படி தாங்குகிற பொழுது ஒரே அந்த சிவசக்தியினுடைய அதிட்டிப்பு வேறு வேறு பெயர்களை பெறுகிறது. அப்படி பெறுகிற பொழுது இந்த 5 பெயர் சொன்னார்கள். இந்த 5 கலை என்ற சொல்லை சேர்த்து கொள்ள வேண்டும். முதலிலே முதல் கலை பெயர் நிவிற்த்தி கலை, அப்படியா?
நிவிற்த்தி,
நிவிற்த்தி கலை. அடுத்தது
பிரதிட்டை,
பிரதிஷ்டா கலை. சாந்திகளை என்ன, வித்தை, அடுத்தது சாந்தி, சாந்தி அறியத கலை என்கின்ற ஐந்து. இந்த ஐந்தும் என்ன செய்யும் என்று இப்பொழுது நூலாசிரியர் சொல்லுவார்.
அது ஆன்மாக்களின் பந்தத்தை நீக்குங்கால் நிவர்த்தி என்றும், நிவர்த்தி பெற்ற
ஆன்மாக்களை என்ற பெயர் ஏன் வந்தது என்று சொல்லுகிறார். ஆன்மாவினுடைய பந்தங்களை நீக்குகிற பொழுது அதற்கு நிவர்த்திகளை என்று பெயர். நிவர்த்தி நீக்குவது.
நிவர்த்தி பெற்ற ஆன்மாக்களை அந்நிலையில் நிறுத்தும் கால் பிரதிஷ்டை என்றும்.
பிரதிஷ்டை என்பது ஒரு இடத்திலே நாங்கள் சுவாமியை கோயிலே பிரதிஷ்டை பண்ணுகிறோம் என்று சொல்கிறோமே, ஒரு இடத்திலே நிறுத்தி வைப்பது. அப்போ பந்தங்களை நீக்கி முதல் நீக்குவது, நீக்கியது திருப்பி பந்தப்படாமல் அதனை நிறுத்தி வைக்கிற பொழுது அதற்கு பிரதிஷ்டா கலை என்று பெயர்.
அவற்றிற்கு
கலைகள் பற்றி நாங்கள் படிக்கிற முதல் படிப்பு தான் இது. ரொம்ப இதுக்குள்ளே நாம் ஆழமாக போக முடியாது, போக தேவையும் இல்லை. ஏனென்றால் அடுத்தடுத்த நூல்கள் இந்த சப்ஜெக்டை விரிக்கும். அப்பொழுது இது பற்றிய பல விவரங்கள் நமக்கு தெரிய வரும். இப்பொழுது இதை உள்வாங்கி கொண்டோமானால் இது ஒரு அத்திவாரமாக இருந்து மேலும் கலை பற்றி படிப்பதற்கு நமக்கு துணை செய்யும். அந்தங்களை விடுவிக்கிற பொழுது நிவர்த்திகளை, அதை ஸ்திரப்படுத்துகிற பொழுது பிரதிஷ்டாகளை,
அவற்றிற்கு ஞானத்தை பயப்பிக்குங்கால் வித்தை என்றும்.
அது வித்தை என்ற கலைக்கு காரணம் சொல்கிறார், ஞானத்தை பயிற்றுவிக்கிறது, ஆகவே அது வித்தை கலை.
ஞானத்தை பெற்றவைகளில் விருப்பு வெறுப்பை சாந்தி பண்ணுங்கால் சாந்தி என்றும்.
ஞானம் பெற்ற பிறகு விருத்தி வேண விருப்பு வெறுப்புகளை சாந்தி செய்வதால் அதற்கு சாந்தி கலை என்றும்.
சாந்தி நிலையையும் கடக்க செய்யுங்கால் சாந்தி அதீதை என்றும் சொல்லப்படும்.
சாந்தி நிலையையும் கடக்க செய்யும் என்று ஐந்து வகை சொல்லுகிறார்கள். சாந்தி நிலையும் கடக்க செய்கிற பொழுது அதுக்கு சாந்தி அதீத கலை என்று பெயர் என்று வகுக்கிறார்.
இதனால் அதிட்டிக்கப்படும் கலைகளும் முறையே இப்பெயர்களை பெறும்.
அதுதான் சொன்னது. இந்த இந்த ஐந்திற்கும் முதல் சிவசக்தியினுடைய ரூபந்தான் இது, பிறகு கலைகளாக மாறுகிற பொழுது இவை ஒன்றுக்கும் அந்த கலைகளுடைய பெயர் வரும் என்கிறார்.
சுத்த தத்துவங்களிலிருந்து சுத்த புவனங்கள் தோன்றும். கலை, தத்துவம், புவனம் ஆகிய மூன்றும் அர்த்த பிரபஞ்சங்கள் எனப்படும்.
சுத்த தத்துவத்திலும் புவனங்கள் உண்டு. ரொம்ப ரொம்ப நுட்பமான விஷயங்கள் என்று படுகிறது. எப்படி கீழ் வருகிற தத்துவங்களிலே புவனங்கள் உண்டோ அதுபோல சுத்த தத்துவத்திலேயும் புவனங்கள் உண்டு. அங்கே யார் வாழ்வார்கள், அந்த வாழ்கிறவர்களுக்கான தகுதி விவரங்கள் எல்லாம் பின்னாலே சொல்லப்படும். சுத்த தத்துவங்களிலும் புவனம் உண்டு. அங்கே ஆகவே முதல் சொல்லுகிற பொழுது தோன்றுகிறதிலே என்ன தோன்றும் என்று சொல்லுகிற பொழுது வாக்கு, கலை, தத்துவம் என்ற மூன்றையும் சொன்னார்கள். இப்பொழுது புவனத்தை சேர்க்கிறார். வாக்கு, தத்துவம், வாக்கை சப்த பிரபஞ்சம் என்று எடுத்துவிட்டால் கலை, புவனம், தத்துவம், இது மூன்றும் சேர்ந்துதான் அர்த்த பிரபஞ்சம் என்று சொல்லப்படுகிறது என்கிறார்.
சுத்த தத்துவங்களில் இருந்து சுத்த புவனங்கள் தோன்றும். கலை, தத்துவம், புவனம் ஆகிய மூன்றும் அர்த்த பிரபஞ்சங்கள் எனப்படும். சத்த பிரபஞ்சங்களும் அர்த்த பிரபஞ்சங்களும் அத்துவாக்கள் எனப்படும்.
இது நமக்கு புது அறிமுகமாக இன்னொரு புது சொற்கள் அத்துவா என்ற சொல். இப்பொழுது நான் முன்பும் உங்களுக்கு சொல்லுவேன், அறிவு கல்வி கற்கிற பொழுது, அறிவியல் கல்வி கற்கிற பொழுது கலை சொற்களுடைய பயிற்சி ரொம்ப முக்கியமானது. முதல் சில நாட்களுக்கு அது சிரமமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அந்த சொல்லை சொல்ல அந்த சொல் சொல்லுகிற பொருள் ஞாபகத்துக்கு வர வேண்டும். அதுதானே சொல்லினுடைய விவரம். சாதாரண பிரயோகத்தில் உள்ள சொற்கள் எல்லாம் எங்களுக்கு சொல்லு, அம்மா என்ற உடனே, நாய் என்ற உடனே, மரம் என்ற உடனே அந்த அர்த்தங்கள் வந்து விடுகிறது. இவர்கள் மிக நுட்பமான விடயங்கள் சொல்ல வேண்டி வருகிறபடியால் அதற்கான கலை சொற்களை உருவாக்கி பெயர் வைத்திருக்கிறார்கள். கொஞ்ச நாளைக்கு அதனோடு பயிற்சி வந்தால்தான் அந்த சொற்களும் அந்த சொற்களுக்கான அர்த்தமும் நம் மனதிலே ஒருமித்து வரும். இப்பொழுது நாம் அறிமுகமாகிற இந்த சொல் என்பது அத்துவா என்ற சொல். அவர்கள் என்ன சொல்கிறார்கள், சப்த பிரபஞ்சம், அர்த்த பிரபஞ்சம் என்கிற ரெண்டையும் சேர்த்து வருவதை அத்துவாக்கள் என்று பிரிக்கிறார்கள் என்கிறார்கள். அத்துவா என்பது என்னவென்றால், வினைகள் நம்மிடம் வருவதற்கான வழிகளும் திருப்பி வினைகளிலிருந்து மீண்டு நாம் இறைவனுட செல்வதற்குமான வழிகளும் என்று இந்த அத்துவாக்கள் பற்றி சொல்வார்கள். அதை கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு ஆன்மாவுக்கு வினைகள் வந்து சேருகிற பாதை அத்துவாக்கள் எனப்படும். அதுபோல ஆன்மா வினைகளிலிருந்து வேறு விடுபட்டு இறைவனிடம் செல்வதற்கும் இதே பாதையைத்தான் பயன்படுத்தும் என்று இப்போதைக்கு மேலோட்டம், இது முழுமையான விளக்கம் அல்ல, வைத்துக் கொள்ளுங்கள். இவற்றைத்தான் அத்துவாக்கள் என்கிறோம். அந்த அந்த வரியை திருப்பி படியுங்கள்.
சத்த பிரபஞ்சங்களும் அர்த்த பிரபஞ்சங்களும் அத்துவாக்கள் எனப்படும்.
சத்த பிரபஞ்சம் மந்திரம் பதம் வண்ணம், அர்த்த பிரபஞ்சம் கலை தத்துவம் புவனம், இந்த ஆறையும் நாங்கள் அத்துவாக்கள் என்கிறோம். எங்களுடைய தத்துவ கோயிலிலே, கோயில் வாசலிலே நாங்கள் இந்த ஆறு படிகளை அமைத்தோம். அதாவது அத்துவாக்களை நினைவூட்டுவதாக, ஏறி உள்ளே செல்வதற்கும் அதுதான் பாதை, இறங்கி வெளியே வருவதற்குமான பாதையாக அது இருக்கட்டும் என்று ஆறு படிகள் வாசலிலே அமைத்திருக்கிறோம். இது இதையெல்லாம் சொன்ன யார் இருந்து கேட்க போகிறார்கள், ஆனால் என்றோ ஒரு நாள் இதை விளங்குகிறவனுக்கு அது அந்த அந்த கோயில் அமைப்பு ஒரு மகிழ்ச்சியை தரும் என்பதற்காக அப்படி அமைத்தோம். இந்த ஆறையும் தான் அத்துவாக்கள் என்று சொல்லுகிற வழக்கம். நிறைய விரிப்பார்கள், அத்துவாக்கள் பற்றி விரிப்பார்கள், நூல்கள் விரித்துக் கொண்டே போக போகின்றன. இப்போதைக்கு இந்த சொல்லை, அதாவது சப்த பிரபஞ்சம் அர்த்த பிரபஞ்சம் ரெண்டினுடைய சேர்க்கையான இந்த ஆறும் அத்துவா என்று சொல்லப்படும். இது மனதிலே பதிந்தால் போதும். எனக்கு இப்பொழுது இருக்கிற கஷ்டம் எல்லாம் என்னவென்று கேட்டால், இந்த விஷயங்களை மனதிலே வைத்து பாடமாக்கி நினைக்க வேணும்ன்றதெல்லாம் ஒரு சிரமமாக இருக்கிறது. சும்மா அப்படியே படிச்சு கொண்டு போயிட்டால் என்ன என்ற மாதிரி என் மனதுக்கு வருகிறது. உங்களோடு படிக்கிறபடியால் இப்ப நானும் இதை பாடமாக்குகிற சக்தி பெற வேண்டியவனாக ஆகிறேன். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு இந்த கல்விக்குள்ள இதை ஒரு கல்வியாக ஏற்று நுழைகிற பொழுது இது தேவை, அதை புரிந்து கொள்ளுங்கள்.
சுத்த தத்துவங்கள் ஆவன சிவம், சக்தி, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தை ஆகிய ஐந்துமாம்.
இப்பொழுது கலை சொல்லிவிட்டார், அர்த்த பிரபஞ்சத்திலே கலை பற்றிய விவரம் சொல்லிவிட்டார், ஐந்து பாகமாக பிரியம் என்று சொல்லிவிட்டார். புவனம் இன்னும் பேசப்பட, புவனம் என்ற ஒன்று இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. அது அதை அதிலே யார் வாழ்வார்கள், அங்கு என்ன இன்பமயம் இருக்கும் என்பது சொல்லப்பட்டு விட்டது. இப்பொழுது தத்துவங்களை விரிக்கிறார். இப்பொழுது நாங்கள் படிக்க போறது தத்துவங்கள், இந்த சத்த அர்த்த பிரபஞ்சத்திலே ஒன்றாக இருக்கக்கூடிய தத்துவங்கள். அது சுத்தமாயிலே ஐந்தாக விரிகிறது. அந்த ஐந்தை பற்றி தான் இப்பொழுது சொல்லுகிறார். படியுங்கள்.
சுத்த பிரபஞ்சங்கள் சுத்த தத்துவங்கள் ஆவன சிவம், சக்தி, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தை ஆகிய ஐந்துமாம்.
இந்த ஐந்தும் சுத்த தத்துவங்கள் என்று சொல்வார்கள். தத்துவங்கள் சுத்தமாயிலே விரிகிறபடியால் இதற்கு சுத்த தத்துவங்கள் என்று பெயர். முதல் தத்துவம் சிவம், இங்கேதான் தத்துவம் தொடங்குகிறது. அடுத்தது சக்தி, அடுத்தது இது ரெண்டினுடைய கலப்பாக இருக்கக்கூடியதாகிய சதாசிவம், அதற்கு படுத்தது ஈஸ்வரம், அடுத்தது சுத்தவித்தை. இந்த ஐந்து தத்துவங்களும் ஒன்றின் கீழ் ஒன்றாக, ஆனால் அது ஒன்றின் கீழ் ஒன்றென்றால் நேரடி இந்த தத்துவம் படிக்கிற பொழுது, நாங்கள் ஏற்கனவே படிக்கிற பொழுது தத்துவத்தை ஒரு வரைபடமாக போட்டுக்கொண்டோம். இதற்கு பிறகு இது, இதற்கு பிறகு இதை என்று போட்டோமே தவிர, எதிலே இருந்து எது தோன்றுகிறது என்ற விவரங்கள் நாங்கள் ஏற்கனவே படிக்கவில்லை. முதல் நிலைக்கு அப்படி படிக்கவும் தேவையில்லை. இப்பொழுது இவர் விளக்கப்படுத்துகிற பொழுது எதிலே இருந்து எது பிறக்கும் என்ற விவரம் எல்லாம் சொல்லுவார். இப்போதைக்கு அவர் சொல்லுகிற முதல் நிலை செய்தி, சுத்தமாயிலே இருந்து சுத்த தத்துவங்கள் தோன்றுகின்றன. அந்த சுத்த தத்துவங்கள் சிவம், சக்தி, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்தவித்தை என்று ஐந்தாக விரிகிறது.